வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். தமிழக சட்டப்பேரவையில் இன்று திமுக வெளிநடப்பு செய்தது குறித்து அக்கட்சியின் பொருளாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்த கருத்து.
ஒரு உறுப்பினருடைய பெயரை சொல்வது தவறு என்று சட்டமன்றத்தினுடைய எந்த விதிமுறையிலும் குறிப்பிடப்படவில்லை.
இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இடைக்கால நிவாரணம் குறித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் தொண்டைமான் தெரிவித்த கருத்து.
2500 ரூபா கொடுக்க போறாங்களா இல்ல ஒரு நாளைக்கு 100 ரூபா கொடுக்க போறாங்களா, அது கேள்விக்குறியா இருக்கு. இந்த 100 ரூபா வாங்குறது
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கையை வாசிப்பவர்கள் விஷ்ணுபிரியா மற்றும் அறவாழிலம் பருதி.
ஜெர்மனியின் தெற்கு நகரான அன்ஸ்பர்க்கில் நடந்த தாக்குதலுக்கு தீவிரவாத அமைப்பான இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. தாக்குதல்தாரி தயாரித்த கைபேசி வீடியோவில் IS அமைப்பின் தலைவர் அபுபக்கர் அல் பகாடியிடம் தாக்குதல்தாரி தனது விசுவாசத்தை காண்பிப்பதாக தெரிகிறது என பவேரியன் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இத்தாக்குதலை தொடர்ந்து பொது இடங்களில் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்க ஜெர்மன் உள்துறை அமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலில் 15 பேர் காயமடைந்துள்ளனர்.
ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய ஜெர்மன் முன்னாள் கால்பந்தாட்ட தலைவர் உல்ஃப் கேங் நீர்ஸ்பெக் கால்பந்தாட்டத்திலிருந்து 1 வருட காலத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஜெர்மனிக்கு வழங்கப்பட்டது தொடர்பாக நடந்திருக்கக்கூடிய சீர்கேடுகளை அறிவிக்க தவறிவிட்டார் என்று உலக கால்பந்து நிர்வாக அமைப்பான ஃபிஃபாவின் நெறிப்படுத்துதல் குழு கூறியுள்ளது. ஃபிஃபா செயற்குழுவின் உறுப்பினராக இருந்த நீர்ஸ்பெக் ஜெர்மனியில் உலகக்கோப்பை நடத்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கியது தொடர்பாக சுமார் $7 மில்லியன் பணத்தை ஃபிஃபாவிற்கு வழங்கினார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜெர்மன் கால்பந்து சங்கத்திலிருந்து பதவி விலகினார் நீர்ஸ்பெக்.
அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இரவு விடுதி ஒன்றிற்கு வெளியே நடந்த தாக்குதல் ஒரு தீவிரவாத செயல் அல்ல என அமெரிக்க போலீசார் தெரிவித்துள்ளனர். ஃபோர்ட் மயர்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 14 மற்றும் 18 வயதுடைய சிறுவர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இதுவரை போலீசார் 3 பேரை கைது செய்துள்ளனர். இந்த தாக்குதலின் நோக்கத்தை கண்டறிய முயற்சித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
சீனாவின் தென்பகுதியில் உள்ள பல மாகாணங்கள் பருவமழை மற்றும் வெள்ளப்பெருக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க கடுமையாக திணறி வருகின்றன. சமீபத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கிட்டத்தட்ட 600 பேர் உயிரிழந்தும் அல்லது காணாமலும் போயுள்ளனர். சமீப நாட்களில் அடைமழை தலைநகர் பெய்ஜிங்கை நோக்கி நகர்ந்துள்ளது. இதனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் மான்செஸ்டர் சிட்டி ஆகிய அணிகளுக்கிடையே நடைபெறவிருந்த கால்பந்து ஆட்டத்தை ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நகரில் உள்ள வெள்ளமில்லாத பகுதிகளில் வரலாற்று சிறப்புமிக்க தி ஃபர்பிடன் நகரமும் ஒன்று.
இன்னும் சில மணி நேரங்களில் அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி ஹிலரி கிளிண்டனை தனது அதிபர் வேட்பாளராக அறிவிக்க உள்ளது. ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் முக்கிய பேச்சாளராக ஹிலரி, அவரின் முன்னாள் போட்டியாளர் பெர்னி சாண்டர்ஸ் மற்றும் நாட்டின் முதல் குடிமகள் மிஷேல் ஒபாமா ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். சாண்டர்ஸின் அதிபர் பிரச்சாரங்களில் முறைகேடு செய்ய கட்சியின் அதிகாரிகள் முயன்றதாக சுட்டிக்காட்டும் மின்னஞ்சல்கள் வெளியானதை அடுத்து கட்சியின் பெண் தலைவர் ராஜினாமா செய்துள்ளார்.
அமெரிக்காவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் ஒன்றான வெரிசான் இணையத்தில் முன்னோடியாக திகழும் யாகுவின் முக்கிய வணிகங்களை $4.83 பில்லியன் வாங்க ஒப்புக்கொண்டுள்ளது. யாகுவின் 20 ஆண்டுகால சுதந்திர செயல்பாடுகள் முடிவுக்கு வரும் வகையில் இது அமைந்துள்ளது. வெரிசான் நிறுவனம் 5 மாதங்கள் ஏலத்தில் பங்கேற்று போராடி யாகுவை பெற்றுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். சென்னை உயர்நீதிமன்றத்தை இன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை தமிழக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை தமிழக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழகத்தின் தலைநகர் சென்னை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நகரங்களில் கிட்டத்தட்ட 2 மாத காலமாக வழக்கறிஞர்கள் போராடி வருகின்றனர். புதிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற கோரி நடைபெறும் இந்த போராட்டங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் இன்று பெண் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதே விவகாரம் தொடர்பாக கருத்து கூறியுள்ள சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு அளிக்காத வழக்கறிஞர்களின் இந்த போராட்டம் முறையற்றது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதே விவகாரத்தில் அவர்கள் சட்டப்படியான அணுகுமுறைகளை மேற்கொள்ளாமல் போராட்டத்தில் ஈடுபடுவது தவறு என்றும் சஞ்சய் கிஷன் கவுல் கூறியுள்ளார். முன்னதாக நேற்று ஞாயிற்றுக்கிழமையன்று முற்றுகை போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருந்த வழக்கறிஞர்களை இடைநீக்கம் செய்து இந்திய பார் கவுன்சில் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. அதற்காக இந்திய பார் கவுன்சில் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் போராட்டத்தில் ஈடுபடும் வழக்கறிஞர்களால் உருவாக்கப்பட்டுள்ள கூட்டு நடவடிக்கை குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமலை ராஜன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் செயலாளர் அறிவழகன், மகளிர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் நளினி உள்ளிட்ட 105 தமிழக வழக்கறிஞர்களை இடைநீக்கம் செய்யும் உத்தரவும் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழக பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விவகாரத்தில் அவசரமாக இந்திய பார் கவுன்சில் ஆர்வம் காட்டியது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். தமிழக வழக்கறிஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரி வழக்கறிஞர்களும் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி தெரிவித்தார்.
வெள்ளிக்கிழமை வந்து புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் போராட்டம் வாபஸ் பெறுன்றது, அதை எதிர்த்து தான் இன்றைக்கி இந்த முடிவு எடுத்திருக்குது. அந்த 4 பேர் எடுத்த முடிவு வந்து யாரும் கட்டுப்படவில்லை. அதனால் அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து வழக்கறிஞர்களும் இன்றைக்கி வந்து கோர்ட்டு பொறுக்கணும் ஈடுபட்டு தான் இருக்கிறோம். யாரும் வந்து நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை
என்றார் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தை சேர்ந்த ராமச்சந்திரமூர்த்தி.
ஜெயக்குமார், இன்று தமிழக சட்டப்பேரவையில் திமுக தலைவர் கருணாநிதியின் பெயரை ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்டு பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இது குறித்த செய்திகளை வழங்குவது மீண்டும் ஜெயக்குமார்.
தமிழக சட்டப்பேரவையில் திமுக தலைவர் கருணாநிதியின் பெயரை ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்டு பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். இன்று அவை கூடியதும் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவது குறித்து பேச திமுக உறுப்பினர்கள் அனுமதி கேட்டனர். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பட்ஜெட் மீதான பொது விவாதம் தொடங்கி நடைபெற்றது. அப்போது பேசிய அதிமுக உறுப்பினரான நரசிம்மன், திமுக தலைவர் கருணாநிதியின் பெயரை பேசியதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின்,
எங்களுடைய தலைவர் கலைஞரவருடைய பெயரை சொல்லி விழித்த போது எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்ல, சபாநாயகரிடத்தில் ஒரு விளக்கத்தை கேட்டோம். ஆக எங்களுடைய தலைவர் கலைஞரவருடைய பெயரை, முன்னாள் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரவருடைய பெயரை சொல்லுகிற போது அது தவறு இல்லை என்று அவர் எங்களுக்கு விளக்கம் தந்தார். உடனே நாங்கள் திருப்பி கேட்டோம், அப்படி என்றால் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை சொல்லி நாங்கள் பேசலாமா, பேசுவதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேட்டோம். உடனே அதெல்லாம் முடியாது, முதலமைச்சருடைய பெயரை சொல்லக்கூடாது, இது சபாநாயகருடைய உத்தரவு என்று எங்களுக்கு பதில் தருகிறார். ஒரு உறுப்பினருடைய பெயரை சொல்வது தவறு என்று எந்த விதிமுறையிலும், எந்த சட்டமன்றத்தினுடைய எந்த விதிமுறையிலும் குறிப்பிடப்படவில்லை. ஆக இப்படி இருக்கிற போது ஜெயலலிதாவின் பெயரை சொல்லக்கூடாது என்று சபாநாயகர் தீர்ப்பளிக்கிறார் என்று சொன்னால் அது அவை மரபுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும். அவருடைய தீர்ப்பை கண்டிக்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்து எங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம்
என்றார் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரான மு க ஸ்டாலின்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக மாதம் 2500 ரூபாய் வழங்கிட தோட்ட நிர்வாகங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பான செய்தியுடன் எமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள 2500 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவை உடனடியாக வழங்க தோட்ட முதலாளிமா சம்மேளனம் இணக்கம் தெரிவித்துள்ளது. பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் கூறுகின்றது. இதேவேளை இந்த இடைக்கால கொடுப்பனவு வழங்குதலில் குழப்பமான நிலை காணப்படுவதாக பிரதான தொழிற்சங்கமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் தொண்டமான் கூறுகின்றார். இன்று நுவரெலியாவில் நடைபெற்ற நிகழ்வுகளில் பெருந்தோட்ட மக்கள் மத்தியில் உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார்.
கம்பெனிகள் சொல்றாங்க, அரசாங்கம் லோன் ஒன்று கொடுக்கறாங்களா கம்பெனிகளுக்கு, அந்த அடிப்படையில் 2500 ரூபாய் கொடுக்க போறாங்க. இது வந்து 2500 ரூபாய் கொடுக்க போறாங்களா இல்ல ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுக்க போறாங்களா, அது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா 2500 ரூபாய்னா நம்ம 20 நாள் வேலை செஞ்சாலும் 2500 வரும். 100 ரூபாய்னா நீங்க வேலை செய்யற அன்னைக்கு மாத்திரம்தான் அது 100 ரூபாய் வரும். சரி, 2 மாதத்துக்கு கொடுக்க போறாங்க, அதை வரவேற்கிறோம். ஆனால் 3வது மாதம் என்ன ஆகும்? அன்னைக்கு யாரோ கம்பெனியில் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, பிரதமர் சொன்னாரா இந்த 100 ரூபாக்குள்ளே சம்பள உயர்வு கூட்டி கொடுத்து ஒப்ப வச்சுக்கிறாங்க. இந்த 100 ரூபா வாங்குறதுனா நம்ம அன்னைக்கே வாங்கியிருக்கலாம், இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. நம்மளுடைய குறிக்கோள் வந்து 1000 ரூபா. ஆனால் சம்பள உயர்வு இப்படியா இருந்தாலும் கூட்டு ஒப்பந்தத்தில் ஒப்ப வச்ச 3 சங்கங்கள் இருக்கு, 3 பேரும் நிச்சயமா உங்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு கிடைக்கும். ஆனால் அது பேச்சுவார்த்தை தான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகுது. ஊடக வீடுகளுடைய குழப்பினால தான் கொஞ்சம் சொல்லி போகுது. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முதல்ல நீ பேசினோம், அடுத்த மாதம் முதல்ல பேச போகிறோம் திருப்பி. எனவே நல்ல சம்பளம் கிடைக்கும், நீங்கள் பொறுமையாக கட்டுப்பாடோடு இருங்க
என்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் தொண்டமான்.
உதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்பு அது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. கொழும்பு அருகே தெஹிவெளியில் உள்ள ஃபைசுல் அக்பர் பள்ளிவாசல் நிர்மாணப் பணிகளுக்கு மாநகர சபை வழங்கிய அனுமதியை நகர அபிவிருத்தி அதிகார சபையை ரத்து செய்துள்ளதாக பள்ளிவாசல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கொழும்பு மாவட்ட பள்ளிவாசல் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் சிராஸ் நூருதீனை தொடர்பு கொண்டு கேட்டார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
பள்ளி இடத்துல ஒரு பள்ளி நடக்கிறத கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அந்த பள்ளிக்கு அவர் சரியான முறையில ஒரு உங்களுக்கு நீங்க ஒரு பெர்மிஷன் எடுத்துக்கல. ஒன்று ரெண்டாவது வந்து நாங்க இந்த இன்கொயரி வச்சோம். இன்கொயரி வச்சுல இது வந்து இந்த பள்ளி நடக்கிறதால அந்த ஏரியாக்குள்ள ஒரு சலசலப்பு உண்டாக வாய்ப்பு இருக்கு. அதனால நேருக்கு கொடுத்த தூளை நான் கேன்சல் பண்றேன். நேருக்கு வந்து அதுல கோப்பி எங்களுக்கு அனுப்பிக்கிறோம்.
10 வருடங்களுக்கு முன்பு மதரசாவுக்கான அனுமதிதான் புறப்பட்டதாக ஜூடிஏ அதாவது நகர அபிவிருத்தி அதிகார சபை அந்த தடை உத்தரவில் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
2001 மதுராசத்தை எடுத்தோம். அதுக்கப்புறம் 2012 வக்கு கோடுக்கு நாங்கள் பள்ளியா கேட்டு அதுக்கப்புறம் பள்ளி எங்களுக்கு 2015 பள்ளியா ரிஜிஸ்டர் பண்ணி தந்துக்கிறாங்க. சட்டத்தில் வந்து மதரசா பள்ளி கோவில் என்ற ஒரு இடத்துலையும் யூடி ஆக்டில் எங்கேயும் இல்லை. யூடி ஆக்டில் 2 தாரீக்கு வந்து வந்து ரெசிடென்சியல் பர்பஸ், அது வந்து மற்றது வந்து கமர்ஷியல் பர்பஸ். சமய ஸ்தலத்தில் ஒரு பள்ளியில் ஒரு கோவில் ஒரு சர்ச்சுக்கு கமர்ஷியலானு சொல்ல முடியாது. ஆனால் சட்டத்துக்குள்ள அது ஒரு பெரிய கோவிலும் பள்ளியும் சர்ச்சும் கமர்ஷியலா இல்லாட்டி ரெசிடென்சியலா ஐன்ஃபை பண்ணிடல. இந்த ஆகியனால் அவங்களுக்கு வீட்டுக்கு அங்கே எடுத்தீங்க, நீங்கள் பள்ளிக்கு யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்ல முடியாது.
சரி, அப்படியானால் இந்த உத்தரவுக்கு எதிராக உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன?
இந்த விஷயமா நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனையும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அது இன்க்வாரியும் ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் எங்களோட மூத்த அரசியல்வாதியும் நம்பினோம், அது ஒன்றும் செய்யலை. இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு வழிகாரிக்கு யூடிஏக்கும் டிஎஸ்க்கும் கமிஷனுக்கு விருதமாக கோர்ட்டில் ஃபீல்டில் நாங்கள் வழக்கத்தாக பண்ணுறதுக்கு ஆயத்தமாம். அதுக்கு தேவையான ஆயத்தங்களை நாங்கள் இப்போ செய்ய நினைக்கிறோம்.
உதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்பு அது. கடந்த 1983 நடைபெற்ற கருப்பு ஜூலை கலவரத்தின் போது வெளிக்கடை சிறைச்சாலையில் கொலை செய்யப்பட்ட 53 தமிழ் கைதிகளை நினைவு கூர்ந்து யாழ்ப்பாணத்தில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் கடந்த 1983 இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரத்தின் போதும் அதன் பின்னரும் வன்முறைகளில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டமைக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என இன்று யாழ்ப்பாணத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. கருப்பு ஜூலை கலவரத்தின் 33 நினைவு தின வைபவத்திலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. வெளிக்கடை சிறைச்சாலையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த குட்டிமணி, தங்கத்துறை உள்ளிட்ட 53 தமிழ் கைதிகள் வன்முறையாளர்களினால் கொல்லப்பட்டிருந்தார்கள். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெற்ற இந்த முறைகளில் 3000 மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர். கோடிக்கணக்கான சொத்துக்களும் அளிக்கப்பட்டன. தமிழ் தேசிய வீரர்கள் தினமாக வருடந்தோறும் அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த நினைவு தின வைபவத்தில் யாழ்ப்பாணம் நல்லூர் கோவில் முண்டலில் தீபமேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் கருத்து வெளியிட்டார்.
1983 ஜூலை மாதம் திருநெல்வேலியிலே 13 ராணுவ வீரர்கள் தமிழ விடுதலை புலிகளுடைய கண்ணிவடி தாக்குதலினால் கொல்லப்பட்டதை தொடர்ந்து தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டது மாத்திரமே நாடு பூராகவும் 3000 மேற்பட்ட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதற்கு சர்வதேச நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இதே போல போர்க்குற்ற விசாரணைகள் உட்பட தமிழின படுகொலைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும்
என்றார் சிவாஜிலிங்கம் அவர்கள். வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் அவர்களும் இங்கு கருத்து வெளியிட்டார்.
இந்த சிறைச்சாலை படுகொலை என்பது அன்று மட்டுமல்ல தொடர்ந்து வந்த அரசாங்கங்களாலும் நடைபெறப்பட்டு பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் ஈழத் தமிழர்களுக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்று அந்த காலத்தில் பேசியிருந்தார். இந்த நாட்களில் மரணித்த அனைவருக்குமே எங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்திக் கொள்கின்றோம்
என்றார் அனந்தி சசிதரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். மேலும் எங்களை 8588855692 என்ற எண்ணிலும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எமது உள்ளூர் அஞ்சலி முகவரிகளான பிபிசி அஞ்சல்பட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை மற்றும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல்பட்டி எண் 654 கொழும்பு ஆகிய முகவரிக்கு எழுதலாம். வணக்கம் நேயர்களே.